நற்செய்தி அறிவிப்பவரே, உன் குரலை எழுப்பி இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார் என்று முழங்கிடுவீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 19 முதல் 23 வரை. யோவான் தம் சீடருள் இருவரை வரவழைத்து, வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறொருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என கேட்க ஆண்டவரிடம் அனுப்பினார். அவர்கள் அவரிடம் வந்து, வர இருப்பவர் நீர்தாமா அல்லது வேறொருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என கேட்க திருமுழுக்கு யோவான் எங்களை உம்மிடம் அனுப்பினார் என்று சொன்னார்கள். அந்நேரத்தில் பிணிகளையும் நோய்களையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த பலரை இயேசு குணமாக்கினார். பார்வையற்ற பலருக்கு பார்வை அருளினார். அதற்கு அவர் மறுமொழியாக, நீங்கள் கண்டவற்றையும் கேட்டவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளர் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகின்றது, என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாய் இந்த இறை சிந்தனையினுடைய சிறப்பான நேரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பெயராலே சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். உங்களை எல்லாம் பார்க்கறதில் எங்களுக்கு மகிழ்ச்சி, எங்களை பார்க்கறதில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டு என்று நாங்கள் நம்புகிறோம். நாம் எல்லோருமே மகிழ்ச்சி அடைய போகிற ஒருவர் உண்டு, அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒரு நாள் வரப்போகிறார். அவருடைய வருகையை குறித்து நம்மை இந்த வழிபாடுகள் எல்லாம் தூண்டி எழுப்பி கொண்டே இருக்கிற, உறக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளை, உணர்வற்று கிடக்கிற பிள்ளைகளை, ஆண்டவருடைய காரியத்தை விட்டுவிட்டு உலகத்திலே போய் விழுந்து கிடக்கிற பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவர் தட்டி எழுப்பி கொண்டே இருக்கிறார். பாருங்கள், வீட்டில் பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா என்ன செய்வாங்க, விளையாட்டு பொருள் வாங்கி கொடுப்பாங்க விளையாடுறதுக்கு. சில நேரத்தில் நம்ம கம்ப்யூட்டர் கூட வாங்கி கொடுக்குறோம், சில நேரத்தில் செல்ஃபோன் கூட வாங்கி கொடுக்குறோம். அது நல்லது என்று சொல்லித்தான் பெற்றோர்கள் என்ன செய்கிறோம், அதை வாங்கி கொடுக்குறோம். ஆனால் பிள்ளைகள் ஒருவேளை அதன் உள்ளேயே முழுகி போய்விட்டார்கள் அப்படின்னு சொன்னால் அதே பெற்றோர்கள் கவலை அடைகிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த காரியத்திலிருந்து அந்த பிள்ளையை மீட்டெடுக்க விரும்புகிறாங்க. அதே மாதிரி தான் கடவுளும், இது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்பித்தான் அவர் என்ன செய்தார், இந்த உலகத்தை படைத்து அதை அளவோடு பயன்படுத்தி வளமோடு வாழ நமக்கு கற்றுக் கொடுத்தார், ஞானத்தை கொடுத்தார், அறிவை கொடுத்தார், உலகத்தையும் கொடுத்தார், உலகத்தில் பல இன்பங்களை வைத்தார், எல்லாம் கடவுளுடைய மாட்சிக்கான அடையாளமாய் வைத்தார். இன்றைக்கி நாம் அதை போய் அதிகமாக அது உள்ள உழன்று கிடக்கிறதை பார்க்குற போது கடவுள் என்ன செய்கிறாரு, நம்மை அதை விட்டு வெளியே வான்னு கூப்பிடுறாரு. அது உள்ளேயே நம்ம என்ன செய்திடக்கூடாது, முடுங்கி போய்விடக்கூடாது, அது உனக்கு வெற்றியை கொடுக்க முடியாது. எப்படி ஒரு தாய் தந்தையர்கள் எது நன்மை பயக்கும் என்று வாங்கி ஒரு காரியத்தை கொடுத்து அதையே மீட்டெடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு உள்ளாகிறார்களோ, அதே போல் கடவுளும் இன்றைக்கு நம்மை மீட்டெடுக்கக்கூடிய அந்த ஒரு நிர்பந்தத்திற்குள்ளே கடவுளும் கிடக்கிறார். ஒரு காரியத்தை அதிகமாக செய்யும்போது அது நமக்கு வந்து தேவையற்றதாக உடலுக்கும் உள்ளத்துக்கும் அது பாதுகாப்பற்றதாக மாறுகிறது. பாருங்களேன், உணவு நல்ல தேவைதான், அதை அளவோடு சாப்பிட்டால் நமக்கு வளமோடு வாழ்வு உண்டு, ஆற்றல் உண்டு. அது அளவுக்கு மீறி போயிடுச்சுன்னா, ஒரு ஒரு மனிதரை பார்த்தோம், அவருக்கு ஒரு ஒரு வியாதி, ஒரு பிரச்சனை. அவர் எனக்கு முன்னாடி உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் ஒரு நிகழ்வில். அந்த மனிதர் எதையுமே போதும் என்று சொல்லவில்லை. அந்த மனிதர் என்ன செய்கிறார், அதை எவ்வளவு சாப்பாடு போட்டாலும் அவர் போதும்னு சொல்ல மாட்டேங்கிறார். அந்த பிரச்சனை தெரியாதவங்களுக்கு என்னென்னு புரியல, என்னடா அவர் போடுங்க போடுங்க என்ன சாப்பாடு போட சொல்கிறார், நிறைய போட்டுட்டாங்க. அப்புறம் குழம்பு ஊற்றுறாங்க, ஊற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் ஊற்றுங்க ஊற்றுங்க அப்படி சொல்கிறார். கடைசியாக அவர் சாப்பிட்றாரு, எல்லாத்தையும் சாப்பிட்றாரு. கண்டிப்பாக அவருக்கு எப்படி உடலுக்கு அது ஒத்துக்கொள்ள முடியும், அவர் இறந்து போனார் என்கிற அந்த செய்தியையும் கேட்டோம். அவர் இறந்துட்டார். ஏன்னா அந்த உடலுக்கு உணவு தான், அந்த உணவு அளவுக்கு அதிகமாக போகிற போது. இப்போ கடவுள் கொடுத்துருக்கிற அதிசயங்கள், அற்புதங்கள் நம்மை சுற்றி இருக்கிறது. அவைகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்கிற போது அதுவே நம்மளுடைய அழிவுக்கும் காரணமாகிவிடும். அதான் பெரியவங்களாம் சொல்லுவாங்க, அமிர்தமும் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சாய் மாறிவிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முதுமொழியெல்லாம் நமக்கு உண்டு. ஆகவே தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வந்து நல்ல வார்த்தைகளை பைபிள்லேருந்து பேசுகிறாரு. அதனால தான் பைபிள் எடுத்து வாசிங்கன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ பைபிளை வந்து யாரோ ஒருத்தர் வாசித்து உங்கள் காதில் வந்து வைக்கிறது எப்படி, அல்லது நாமளே அதுக்குள்ளே குதித்து அந்த அனுபவத்துக்குள்ளே போகிறது எப்படி, அதை தான் ஆண்டவர் கொடுக்குற அனுபவம். அதனால தான் உங்கள் வீடுகளில் பைபிள் இருக்கும். இந்த திருவருகை காலத்திலேயாவது பைபிள் எடுத்து ஆண்டவருடைய அந்த பிறப்பு செய்தியெல்லாம், அதை ஒட்டிய வாசகங்கள் தான் இந்த நாட்கள்லாம் வருது. இதுவும் நீங்கள் ஒரு சின்ன பஞ்சாங்கம் இருக்கிறது, அல்லது செல்ஃபோனில் கூட இருக்கிறது, எல்லா இடத்துலையும் அவைலபிள் ஆகிடுச்சு. இன்றைக்கி என்ன வழிபாட்டு முறைகள் எல்லாம், வாசகங்கள் உங்களுடைய கேலண்டரில் அதை போட்டிருப்பாங்க, நம்ம எடுத்து வாசிக்கலாமே. இன்றைக்கி உள்ள வாசகம் என்ன, மூணு இரண்டு வாசகம் கூட, ஞாயிற்றுக்கிழமையில் மூன்று வாசகம், அதையெல்லாம் வாசித்து மீண்டும் மீண்டும் நீங்கள் வாசிக்கிற போது உங்களுக்குள்ளே ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சியின் ஊற்று பிறப்பெடுக்கும். நம்ம என்ன செய்யணும்னு இன்றைக்கி போய் ஜபிக்கிறது, எப்படி ஜபிக்கிறது, என்ன என்னத்தை கேட்குறது, உடனே கோயில் வீட்டில் போய் உட்கார்ந்தா, ப்ரேயரில் உட்கார்ந்தா உடனே மன்றாட்டு. நம்ம ஜபமாலை ஜபிக்கிறோம், ஜபமாலையை நம்ம வந்து தவறுன்னு சொல்லலை, கண்டிப்பாக அது சரியான மந்திர ஜபந்தான் அது. ஆனால் அந்த ஜபமாலையை பல வேளைகளில் நம்ம வீடுகளில் ஒரு ஒழுங்கற்ற நிலையில் ஜபிப்பது, அது போதுமென்று நம்ம நினச்சிட்டு என்ன செய்கிறோம், அடுத்த வேலைகளுக்குள்ளே போயிடுறோம். இதுதான் கடவுள் வந்து ஒரு, அதாவது ஒரு தேங்கி கிடக்கிற நிலையாக நம்ம பார்க்குறோம். கடவுள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கட்டத்துக்குள்ளே அவரும் கஷ்டப்படுறார். அதாவது நம்ம ஒரு ஒரு தண்ணி வந்து உயிரளிக்கிற உணவு தான், அது ஒரு உயிரளிக்கிற ஒரு ஜீவன் உள்ள ஒரு இது. தண்ணி வந்து வாட்டர் இஸ் த சோர்ஸ் ஆஃப் லைஃப். ஆனால் அதே தண்ணீர் வந்து நமக்கு ஒரு பெரிய ஆபத்தையும் விளைவிக்கும். எப்படின்னா அது ஒரு இடத்துல தேங்கி கிடக்குது பயனற்ற நிலையிலன்னா, அதில் தான் வியாதிக்குரிய கொசுக்கள் எல்லாம் விளையுது. அதே போல தான் தண்ணீர் ஓடிக்கொண்டு இருந்ததுன்னா அது ஆற்றல், அது தேங்கி கிடந்தால் அது வேதனை. அதே போல் ஆசீர்வாதங்களும் அப்படி தான், ஓடிக்கொண்டு இருக்க வேண்டும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல் அது கடந்து சென்று கொண்டு இருக்க வேண்டும். ஏதோ ஒன்று நம்ம ஜபிப்போம் அப்படின்னு சொல்லி ஜபிச்சுட்டு அப்படியே விட்டுடக்கூடாது. அது ஒரு ஜபம், எட்டு எட்டு சாயந்தர நேரத்தில் உட்காந்து ஒரு ஜபமாலை சொல்லுவோம், ஜபமாலை சொல்கிறது கடம்படா கடம்படான்னு சொல்கிறது, அது வந்து தேங்கி கிடக்கிற நிலையை போன்றது. நம்ம என்ன செய்யணும், ஒரு புதிய ஆற்றலோடு, அதான் சொல்லுவாங்க, யூ கெனாட் ஸ்டெப் இன் டு த சேம் வாட்டர் ட்வைஸ் அப்படின்வாங்க, ஒரு ஃபிலாசபர் சொல்லியிருக்கிறார். நீ ஒரே தண்ணியில் ரெண்டு முறை குதிக்க முடியாது, ஏன்னா எவ்ரி திங் இஸ் சேஞ்சிங். அதுதான் அவர் சொல்ல வர விஷயம், யூ கெனாட் ஸ்டெப் இன் டு த வாட்டர் ட்வைஸ் அப்படின்றார். அப்படின்னா ஒரு ஆற்றில் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குன்னா, நீ குதிக்கிறீன்னா ஒரு தடவை குதிச்சிட்டின்னா அந்த தண்ணி ஓடிடும், அடுத்த தடவை குதிக்கிறீன்னா அது வேறு தண்ணி. அவர் என்ன சொல்ல வர்றாருனா, எல்லாம் மாற்றத்துக்கு உட்பட்டதாக இருக்கிறது, எவ்ரி திங் இஸ் சேஞ்சிங். அப்போ எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கிற போது நாம் மட்டும் ஜப வாழ்க்கையில் மாறமாட்டோம், நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மாறமாட்டோம் அப்படின்னு சொல்லி, இதுதான் எங்கள் சின்ன பிள்ளையில் எங்கள் அப்பா அம்மா ஆரம்பித்து கொடுத்தது, ஜெபமாலை. ஜெபமாலையை சாயந்தர நேரத்தில் கடக்கடான்னு சொல்கிறது, பலோதியும் புலோதியும் படா இது எல்லாம் அப்படியே கடக்கடான்னு சொல்லிட்டு பூசையை ஒரு 15 நிமிஷத்தில் ஜெபமாலையை முடிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்ம மாற்ற முடியாத நிலையில் நம்ம நிற்கிறோன்னு அர்த்தம். அப்போ எது அது எதுக்காக இதை நான் சொல்கிறேன், ஜபிக்கக்கூடாதான்னு நீங்கள் அப்படி போயிடக்கூடாது, கண்டிப்பாக ஜபிக்கணும், இன்னும் பெட்டர் ஸ்டேஜுக்கு வரணும். அப்போ என்ன செய்யணும், இன்றைக்கி ஒரு இது ஜபமாலை சொல்கிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒரு ஜபமாலை நீங்கள் ஜபிக்கிறீங்கன்னா, உடனே என்ன செய்யணும், தென் இந்த வாசகங்களை எடுத்து வாசித்து தியானித்து பார்க்கலாம். இல்லை கூட்டத்தில் வீட்டுகள் சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா அவங்கள விட்டுட்டு நீங்கள் தியானிக்கலாம். காலையில் எழுந்திரிச்ச உடனேயும் இந்த வாசகங்களை வாசித்து இன்றைக்கி ஆண்டவர் என்னோட எப்படி பேசுகிறாரு, இந்த வார்த்தை என்ன சொல்லுது, இதெல்லாம் நம்ம சிந்திப்பது தான் நம்மை புதுப்பிப்பதற்கான ஒரு அடையாளம் வழி. அந்த வழியில் போகிறதுனா என்ன, ஆண்டவருடைய வழியில் நடப்பதுன்னா என்ன, இது தான். செல்ஃபோனை பார்க்குறோம் எவ்வளோ நேரம், அதாவது ஒரு 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 சர்வே மாதிரி கொடுத்துருந்தாங்க, ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் சில அவங்க சொல்கிறாங்க, ஒரு சில பேர் சராசரியாக 6 to 8 மணி நேரம் வந்து செல்ஃபோனை வந்து நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க. அவங்க அந்த அளவீடு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அது அது வாசித்த பிறகு தான் நானே அந்த ஒரு இதுக்குள்ளே வரேன், நம்ம ஃபோன் வந்திருக்கான்னு எடுத்து எடுத்து பார்க்குற அந்த நேரங்கள் பாருங்கள், எவ்வளவு நேரம் நம்ம இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக, செல்ஃபோனுக்கு முன்பாக இன்னும் உலக காரியத்துக்குள்ளே புதைந்து கிடக்கிறோம். ஆனால் கடவுளுக்கு ஒரு 1/2 மணி நேரம் நம்ம போய் உட்காரணுன்னா நம்மளால் முடியல பாருங்களேன். நம்மளால் கடவுள் கோயிலில் போய் இப்படி அமைதியாக உட்கார சொல்லுவோம், ஒன்றும் வெட்டி முறிக்கிற வேலையெல்லாம் கிடையாது. கோயிலில் போய் இப்படி உட்காரு, பேசாமல் உட்காரு அப்படின்னா நம்மளால் உட்கார முடியல, அடியில் நெருப்பு வச்ச மாதிரி இருக்குது. இப்படி நெளியிறது என்ன, இப்படி நெளியிறது என்ன, இப்படி உடம்பு போட்டு முறுக்கும், யாரோ நம்மளை அமுக்கிற மாதிரி இருக்கும், எந்திரிச்சு ஓடு முதல்ல அப்படின்னு மனசு சொல்லும். இந்த உணர்வு நிறைய பேருக்கு உண்டு. இதை தான் நம்ம கேள்வி கேட்கணும், ஏன் என்னால் கோயிலில் சும்மா போய் உட்கார முடியல. நீங்கள் உட்காருங்க பாருங்களேன், அப்போ தான் நிறைய எண்ணங்கள்லாம் புதுசு புதுசாக வரும், புது புது ஐடியாவெலாம் வரும். இப்போ எந்திரிச்சு போனின்னா அதை போய் முடிச்சிடுற மாதிரி ஒரு உணர்வு வரும், உடனே எந்திரிச்சு அந்த வேலையை செய்யப்படுவோம் நம்ம. பாருங்கள் இதெல்லாம் எதுக்குன்னா, பேய் நம்மளை பிசாசு நம்மளை வஞ்சிக்கிற, பிசாசு நம்மளை ஏமாத்துறான். இந்த மாதிரி நேரத்தில் தான் உள்ளத்தை ஒடுக்கணும், ஊனை ஒடுக்கிட்டோம், உள்ளத்தையும் ஒடுக்கி ஆண்டவருக்கு முன்னாடி அமைதியாக அமர்வது. இப்படியெல்லாம் செய்கிற போது அந்த தெய்வம் நம்மளை பார்த்துட்ருக்கிறவர் நமக்காக என்ன செய்வார், உதவி செய்ய ஓடி வருவார். பைபிளில் இன்றைக்கி பாருங்கள், வானங்கள் பனிமழையென வெற்றியை அனுப்பட்டும். இது வந்து உயர்ந்த ஒரு அடையாளத்தை நோக்கி நம்மளை கூட்டிகிட்டு போகிற வசனங்கள் இன்றைக்கி எல்லாமே. அதாவது நம்மளாம் நல்லா இருக்கிறோம், பேசிக் லெவலில் பர்ஃபெக்டாக இருக்கிறோன்னு நினச்சிக்கிட்டு இன்றைக்கி வழிபாடு நம்மளுக்கு என்ன பேசுதுன்னா, அடுத்த ஒரு உயர்ந்த லெவலை குறித்து பேசுது. நான் லோவர் லெவலில் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நம்ம இன்னும் ஆண்டவருக்குள்ளே ஃபஸ்ட்டு கதவே திறக்காமல் இருந்தோம்னா எப்படி, முதல்ல அந்த ஆசீர்வாதத்தினுடைய கதவையாவது நம்ம தான் திறக்கணும். அதுக்கு தான் இயேசு சாமி கதவு தட்டுறது மாதிரி ஒரு படம் வீடுகளில், நல்லா என் நானே அப்படின்னு போட்டு அந்த படம் ஆதியிலிருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற படம். அந்த படத்தினுடைய அந்த கதை அந்த ஓவியர் வரைந்த பொழுது அந்த படத்துக்கு வெளியில் பார்த்தீங்கன்னாக்கா எந்த தாழ்பாலும் இருக்கிற மாதிரி இருக்காது, கதவு பிளெயினாக இருக்கும். அந்த ஓவியர் என்ன சொல்ல வர்றாருனா, அந்த தாழ்பால் உள்ளே தான் இருக்குது, உள்ளே இருக்கிறது யார், நாம். கடவுள் வெளியே இருந்து கதவை தட்டி கொண்டு இருக்கிறார். திருவள்ளி பாட்டில் வரக்கூடிய அந்த 3:20 அந்த வார்த்தையை அவர் வடிவமாக்கி கொடுத்துருக்கிறார். நான் வெளியே நின்று கொண்டு கதவை தட்டி கொண்டிருக்கிறேன், எவனியர் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறானோ அவனோடு தங்குவேன், உணவருந்துவேன். அந்த வார்த்தைக்கு வடிவம் கொடுத்த படம் அந்த படம். பாருங்கள் இன்றைக்கி கடவுள் நம்மளை தட்டிகிட்டே இருக்கிறார், அப்போ நாம் கதவை திறக்க தயாராக இருக்கிறோமா? திருவருகை காலம் அப்படிங்கிறது அதுதான். இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட விதமாக கதவை திறக்கணும். நாம் அடுத்தவங்க கதவை திறக்கணும், கணவன் திறக்கணும், மனைவி திறக்கணும், பிள்ளைங்க திறக்கணும் அப்படின்னு நம்ம அடுத்தவங்களுக்காக பேசுகிறோம். பட் நமக்காக பல வேளைகளில் நம்ம யோசிக்க மறந்து போயிடுறோம். இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், வானங்கள் பனிமழையின வெற்றியை அனுப்பட்டும். இது வானங்கள் பனிமழையின வெற்றியை அனுப்பட்டும்னா வானத்திலிருந்து என்ன வெற்றி குதிக்குமா? வானங்கள், இந்த வார்த்தை ஒரு நல்ல வார்த்தை, நம்ம நிறைய கேட்டு வானம் போல் வானத்தை போலன்னு ஒரு படம்லாம் நிறைய எல்லாம் வரும். இப்போ வானத்தை போல், வானம் போல் உயர்ந்தது, இந்த வானம்ங்கிற அடையாளம் பல இடத்துல நம்ம பார்த்திங்கனாக்கா இந்த பேசப்படும். வானலாவிய இந்த 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 ஃப்ரேஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வானம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உள்ளடக்கிய ஃப்ரேஸ் நிறைய நமக்கு தெரியும். இந்த ஃப்ரேஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஒரு உயர்ந்தன்னு அர்த்தம். அவருக்கு வானம் போல் நல்ல மனசுங்க, வானத்தை மாதிரி அவர், வானத்தை போல் அவர் உயர்ந்தவர் அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னாக்க அவங்களுடைய மனசு வந்து உயர்ந்து கிடக்குதுன்னு அர்த்தம். அப்போது நாம் உயர்ந்து கிடக்கிற போது வெற்றி இறங்கி வரும். வானங்கள் பனிமழையென வெற்றியை அனுப்பட்டும் அப்படின்னா, வானத்தை போல் என்னுடைய உள்ளம் உயர்ந்து இருக்கிற போது ஆண்டவரிடமிருந்து எனக்கு வெற்றி கிடைக்கும் என்பது தான் என்னுடைய பதிலுரை பாடலில் நம்ம பாடி ஜெபித்த அந்த காரியத்தினுடைய ஆழம். பாருங்கள், ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன், தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அஞ்சி நடப்போருக்கு மீட்பு அண்மையில் உள்ளது உறுதி, நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். இதெல்லாம் நடக்கும் எப்போன்னா நாம் உயர்ந்த நிலையில் நம்முடைய உள்ளத்தை உயர்த்தி வானத்தை போல வைக்கிறது, அப்படி வைக்கிற பொழுது தான் அது நடக்கிற. இன்றைக்கி முதல் வாசகத்தில் கூட பாருங்களேன், ஆண்டவருடைய வார்த்தை எசையா இறைவாக்கியனுடைய நூலிலிருந்து வாசிக்கப்பட்டது. வேறு ஆண்டவர் ஒருவர், நானே ஆண்டவர், வேறு யாரும் இல்லை, நான் ஒளியை உண்டாக்குகிறேன், இருளை படைக்கிறேன், எல்லாமே அவருடையது தான். நலவாழ்வை நான் அமைக்கிறேன், தீமையை படைப்பவன் நானே, அனைத்தையும் செய்யும் ஆண்டவர் நானே, வானங்கள் பனிமழையென வெற்றியை அனுப்பட்டும். இப்படி எல்லாம் சொல்லிட்டு கடைசியாக ஒரு விஷயம் அவர் சொல்கிறார் பாருங்கள், நீங்கள் மீண்டும் படித்து பாருங்கள், அதில் ஒரு விஷயம் வருது, ஆண்டவரில் மட்டும் எனக்கு நீதியும் ஆற்றலும் உண்டு என்று ஒவ்வொருவனும் சொல்லி அவரிடம் வருவான். ஒவ்வொருவனும் சொல்லி அவரிடம் வருவான், அவருக்கு எதிராக சீறி எழுந்தவர் அனைவரும் வெட்கக்கேடு அடைவர். நீ கடவுள் மேலே எந்த விதத்திலையும் கோபப்பட்டு ஒன்றையும் சாதிக்க முடியாது, ஏன்னா அவர் தான் எல்லா கண்ட்ரோலையும் வச்சுருக்கிறாரு. ஒரு சில பேர் கேட்பாங்க, தீமையை நானே உருவாக்குகிற, தீமையை படைப்பவனும் நானே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ இப்படி அப்போ கடவுள் தீமையை படைக்கிறாரா அப்படின்னு சொல்ல சில பேர் என்ன செய்வாங்க, கேள்வி கேட்பாங்க, தீமை ஆண்டவர் படைக்கிறாரா? தீயவனை படைத்தவரே அவர் தானே, அவன் தீயவனாக படைக்கலை, அவனை நல்லவனாக தான் படைத்தாரு. அவன் உலகத்துக்குள்ளே போய் தீயவனாய் மாறுகிற போது கடவுள் அந்த பொறுப்பையும் எடுத்துக்கிறார். இப்போ ஒரு ஒரு நபர் வழியாக தீமை வருது அப்படின்னா அந்த தீய மனுஷனை படைச்சது யார்? கடவுள். அப்போது அவரும் தீமைக்கு என்ன பொறுப்படுத்தி கொள்கிறார். ஆனால் நம்ம கடவுளை நம்பி இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த தீமையை மேற்கொள்ளக்கூடிய ஆற்றலையும் அவரால் செய்ய முடியும். இதுதான் கடவுளுடைய மாட்சிங்கிறது, கடவுளுடைய மகத்துவம் அப்படிங்கிறது. அதாவது பிளஸ்ஸிங் இன் டிஸ்காய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ கடவுளை நம்பி இருக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த வசனம் நல்லா பொருந்தும். ஒரு தீமையில் ஒரு நன்மை, அதாவது தீமை நடந்துடும், அந்த தீமையை எதிர்கொள்ள அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அந்த தீமையினால் ஒரு நன்மை விளையும் பாருங்க, அதுதான் கடவுளுடைய பிள்ளைகள் ஆண்டவரை சுவைக்கிற விதம். ஆகவே இந்த அருமையான நாளில் நம்ம யோசிக்கணும். லூக்கா நற்செய்தியில் ஆண்டவருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, இந்த வானத்தை போலங்கிற கான்செப்டினுடைய ஆழத்துக்குள்ளே நம்ம எங்கே போகிறோம், நற்செய்திக்குள்ளே போய் பார்க்குற போது அவர் பாருங்கள், யோவான் வந்து சீடர்களை அனுப்பி கேட்குறார் இயேசு இடத்துல, நீர் தான் வரப்போகிறவரா, இல்லை உறுதியாக சொல்லுப்பா, எங்களுக்கு சின்ன சந்தேகம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அவரும் மனுஷன்தானே, யோவானும் திருமுழுக்கு கொடுக்குற போது உறுதி செய்தார், ஆனாலும் ஒரு சந்தேகம் ஒரு நிழலாடிக்கிட்டு இருக்குது, இருந்தாலும் அவர் வாயிலையே கேட்டுருவோமே, நீங்கள் தானா அப்படின்னு சொல்லி ஆள் அனுப்பி விடுறாரு. அப்போ இயேசு என்ன செய்கிறார் பாருங்கள், அந்த நேரத்தில் பிணிகளையும் நோய்களையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த பலரை இயேசு குணமாக்கிக்கிட்டு இருக்கிறாரு, நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போது அவர் சொல்கிறாரு, நீங்கள் கண்டவற்றையும் கேட்டவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்த்தீங்களா, போய் அறிவியுங்கள், சொல்லுங்கள்னு கூட சொல்லலை, அறிவிக்கிறதுங்கிறது வந்து வித் ஆல் அத்தாரிட்டி, அத்தாரிட்டியோட, அது ஒரு பெருமையோடு சொல்கிறதுங்கிறது சும்மா சொல்கிறது, அறிவிக்கிறதுங்கிறது உறுதியாய் அதை எடுத்து வைப்பது, அது ஒரு நற்செய்தி தான் அறிவிக்க முடியும். கடவுளுடைய ஏதோ ஒரு செய்தியை நீ அறிவிங்க, அது ஆண்டவருடைய விடுதலை காரியம். பாருங்கள், இன்றைக்கி கடவுள் இந்த வார்த்தைகளை நம்ம சிந்திக்க அழைக்கிறார், கண்டவற்றையும் கேட்டவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்து யாராவது ஆண்டவர் அனுப்பின ஆள் நீங்கள் தானா அப்படின்னா நம்மளால் சொல்ல முடியுமா, நம்மளால் கண்டவற்றையும் கேட்டவற்றையும் போய் அறிவியுங்கள் சொல்ல முடியுமா? அப்போ நம்மளை சுற்றி நடக்கிற காரியம், நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கிறோம், நம்மளுடைய வார்த்தை எப்படி இருக்குது, நம்மளுடைய செயல் எப்படி இருக்குது, இதுதான் ஆண்டவருடைய ஒரு கேள்வியாக இன்றைக்கு நம்ம பார்க்கணும். நாம் இந்த பதிலை சொல்ல முடியுமா? கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் அப்படிங்கிற பெருமையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நாம் மற்றவர்களை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது, நம்மளை பற்றி முதல்ல கவலைப்படணும் இந்த நல்லது பண்ணுற விஷயத்தில். பாருங்கள், நம்ம பல நேரம் ஒரு சுயநலத்தின் பிம்பங்களாக மாறிப்போனோம். கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதான் பைபிளில் நம்முடைய முதல் வாசகத்தில் பாருங்கள், ஆண்டவர் நான் அல்லவா, என்னையின்றி கடவுள் வேறு எவரும் இல்லை. அவர் எப்படிப்பட்டவர்? நீதி உள்ளவரும் மீட்பு அளிப்பவருமான இறைவன் என்னையன்றி வேறு எவரும் இல்லை. மண்ணுலகின் அனைத்து எல்லை நாட்டாரை என்னிடம் திரும்பி வாருங்கள், விடுதலை பெறுங்கள். இன்றைக்கி பாருங்க, இன்றைக்கி விடுதலை பெறுவதை குறித்து நம்ம பேசுகிறோம். இன்றைக்கி பல நேரத்தில் நாம் என்ன செய்கிறோன்னா, நாம் போய் வாங்கிக்கிறதுலே இருக்கிறோம். விடுதலை அப்படிங்கிற காரியம் நாம் முதல்ல விடுதலை நமக்கு கொடுத்தா தான் நாம் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். நான் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறேன் அப்படின்னா நான் போய் இன்னொரு கட்டப்பட்ட மனுஷனை போய் விடுவிக்க முடியாது. அதான் ஆண்டவர் சொல்ல, குருடன் குருடனுக்கு வழிகாட்ட முடியாது, கட்டப்பட்டவன் கட்டப்பட்டவர்களை போய் விடுவிக்க முடியாது. ஆகவே தான் கடவுள் நம்மளை முதல்ல விடுதலை பெறுங்கிறார். அப்போ நம்ம எப்படிப்பட்ட பிள்ளையாக போகணும்னா, விடுதலையை, நீதியை, மாட்சியை கொடுக்கிற அடையாளமாக, அடுத்தவர்களை உயிரோடு எழுப்புகிற ஆசீர்வாதமாக மாற நம்மை அழைக்கிறார். இந்த உலகத்தினுடைய ஒரு சுயநல போக்கு பெருகி கொண்டிருக்கிற வேளையில் நாம் ஆண்டவருடைய அடைக்கலத்திற்குள்ளே இருந்து கொண்டு எப்படிப்பட்ட பிள்ளையாக இருக்கிறோம்? நம்மளெல்லாம் கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்னா எதற்காக? நம்ம அள்ளி அள்ளி கொட்டிக்கிறதுக்காகவா? ஒரு கடையில் ஒரு ஒரு பொறுப்பாளியை உட்கார வைக்கிறாங்க. எதுக்கு உட்கார வைக்கிறாங்க? அவர் அந்த கடையில் இருந்து வரவங்களுக்கு நல்ல பொருள்கள் எடுத்து கொடுக்கணும், கொடுக்குற நியாயமான காசு வாங்கிட்டு நியாயமாக அவங்க வேலை செய்யணும். இது ஒரு பொதுவான நீதி. இப்போ இந்த நீதியை தான் கடவுள் செய்ய சொல்கிறார். கடவுள் எதற்காக நம்மகிட்ட கொடுக்குறாரோ அதை செய்வதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். இன்றைக்கி நாம் பல வேளைகளில் இதை உணர முடியாத ஒரு விதமான சுயநல கட்டுகளுக்குள்ளே நம்ம ஓடிப்போய் உட்கார்ந்துருக்கிறோம். கடவுள் நல்லவர்களை தேடிக்கொண்டே இருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் தேடுறார். பாருங்கள், பைபிளில் லூக்கா நற்செய்தி 23:35 சொல்லப்படுவது, மக்கள் இவர்த்தை பார்த்து கொண்டு நின்றார்கள், ஆட்சியாளர்கள் பிறரை விடுவித்தான், இவன் கடவுளின் மெஸ்ஸியாவும். நல்ல வார்த்தை பாருங்கள், லூக்கா 23:35 இயேசுவை பார்த்து சொல்கிறாங்க, இவன் மெஸ்ஸியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும் என்று கேலி செய்தார்கள். அவர் தன்னை விடுவித்துக் கொள்வதற்காகவா வந்தாருங்க? இல்லை, அடுத்தவர்களை, இந்த பூமியை விடுவிக்க, மனுக்குலத்தை மீட்க, தன்னை காப்பாற்றிக் கொள்ள இல்லை. அப்படி இருந்தால் எனக்கு ஓடி போயிருப்பார் இயேசு. இதை புரிந்து கொள்வது தான் உலகத்தினுடைய பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. எல்லாரும் நன்மை செய்தாங்க, ஆனால் இயேசுவினுடைய நன்மைத்தனம் எல்லாருடைய நன்மைத்தனத்தையும் கடந்திருக்கிற அபிஷேகம். அதனால தான் இயேசுவை வந்து நம்ம வந்து ஒரு பொதுவான ஒரு தலைவர், நல்ல தலைவர், நாட்டுக்கு வந்த தலைவர் அப்படி சொல்ல முடியாது. சம்திங் பியாண்டு. அதை பார்க்க கண்கள் மறுக்கிறது. தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்மளும் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார்னா எதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார்? இயேசுவை போல நாம் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம்னா தன்னையே விடுவித்துக் கொள்வதற்காக அல்ல, பிறரை விடுவிப்பதற்கான அடையாளமாய் மாறுவதற்காக. இன்றைக்கி இந்த அடிப்படை கேள்வியை வச்சு பார்க்குற போது, இன்றைக்கி குடும்பங்களில் ஒரு தாய் தந்தை இருக்கிறாங்கன்னா பிள்ளைகளை என்ன செய்யணும்னா விடுவிக்கணும், அறிவால் விடுவிக்கணும், அறிவு ஆற்றலை கொடுத்து அவங்கள ஆண்டவருடைய வழிகளுக்குள்ள கடத்தி செல்லணும், விடுதலை கொடுக்கணும். இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு சரியானவற்றை கற்றுக் கொடுப்பதில்லை. நீதியானது எது, நேர்மையானது எது, விடுதலை தரக்கூடிய காரியம் எது பிள்ளைகளுக்கு தெரியாது. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க பகிர்ந்து உண்ண கற்றுக் கொடுப்பாங்க. எல்லோரும் வீட்டுக்கு வெளியில் வந்து அந்த காலத்தில் நிலாசோறு சாப்பிடுவாங்க. அப்போ வீட்டுக்கு வெளியில் வந்து உட்காந்து எல்லோரும் என்ன செய்வாங்க, உங்ககிட்ட என்ன இருக்குது, எங்கிட்ட என்ன இருக்குன்னு பகிர்ந்து சாப்பிடுவாங்க. பிள்ளைகள் ஏதாவது சாப்பிடும்போது இன்னொரு சின்ன பிள்ளைக வந்துருச்சுன்னா தம்பிக்கு கொஞ்சம் கொடுன்னு சொல்லுவாங்க. இப்போது என்ன சொல்கிறோன்னமோ, தீனியை கொடுத்த உடனேயும் தின்பண்டங்களை கொடுத்த உடனேயும் வெளியில் போகக்கூடாது, உள்ளே உட்காந்து தின்னுட்டு தான் போகணும் வெளியில், அவன் பிடுங்கிப்பான். நம்ம எப்படி சொல்லி கொடுக்குறோம், பக்கத்து வீட்டுக்குள்ளே பிடுங்கிக்கும். பாருங்கள், சுயநலத்தினுடைய எண்ணங்கள் இதெல்லாம், இப்படி சின்ன சின்ன காரியத்திலெல்லாம் நம்ம என்ன செய்யிட்டோம், மாறிட்டோம். ஆகவே ஆண்டவர் நம்மளை தேடிட்டே இருக்கிறார். எதுக்கு தேடுறாருனா, யாரை தேடுறார், நீதிமான்கள் கிடைப்பானா அப்படின்னு தேடுறாராம். விண்ணிலிருந்து ஆண்டவருடைய கண்கள் பூமியை நோக்கி தேடிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய கண்கள் அழகான கண்கள்னு ஒரு பாட்டெல்லாம் எல்லா பக்கமும் பாடுறோம் இல்லையா, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள்லாம் என்ன, இவர் என்ன நல்லா மையெல்லாம் விட்டுக்கிட்டு கண்ணில் டெக்கரேட் பண்ணிக்கிட்டு நம்மளை பார்த்துட்ருக்கிறாரா அழகான கண் சொல்கிறதுக்கு? இல்லை, அவர் யார் உண்மையாக, யார் நேர்மையாக, யார் நீதியோட இந்த பூமியில் தனக்குன்னு ஓடாமல் சமூகத்துக்காக தனக்குன்னு ஓடாமல் தான் கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புக்காக ஓடிக்கொண்டிருக்கிறான். அதான் பேதுரடிகள் சொல்கிறாரு, நீங்கள் அருள்கொடைகளின் சீரிய பொறுப்பாளர்கள். அதை உணரணும், நம்ம எல்லாருமே உணரணும், இந்த பூமியில் இருக்கிற எல்லாருமே உணரணும். ஒரு அரசியல் தலைவன் உணரணும், இதோ இந்த மக்களெல்லாம் இந்த கடவுள் என் கையில் கொடுத்துருக்கிறாருன்னு உணரணும். அப்படி உணர்கிற போது தான் அந்த மனுஷன் என்ன செய்ய மாட்டான், கொள்ளையடிக்க மாட்டான். இந்த புரிதல் நம்மளுடைய நாடுகளில் ரொம்ப மங்கி போய் கொண்டிருக்கிறது. இதுதான் அழிவினுடைய ஒரு அடையாளமாக கூட நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அவங்க திருடுறான், இவங்க திருடுறான், நான் என்ன செய்கிறது, நானும் திருடுவேன். இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம என்ன செய்யணும், இந்த காரியத்தில் மட்டும் தனித்துவத்தோடு நிற்கணும். தேவ பிள்ளைகளே, ஒரு வீடியோ ஒன்று வந்தது, அதை பார்த்தேன். அதில் ஒரு வழியோரம் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிற ஒரு வெளிநாட்டில் நடந்த ஒரு சம்பவமாக அது போடப்பட்டிருந்தது. ஒரு டாக்குமெண்ட்ரி, சின்ன ஒரு இது தான் அது. அந்த டாக்குமெண்ட்ரி வீடியோவில் அவங்க என்ன சொல்ல வராங்க, இந்த பிச்சைக்காரர், அது ஒரு ஸ்ட்ரீட் மேன், அவர் வீடு இல்லாத ஹோம்லெஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, வீடு இல்லாத ஒரு மனுஷன் வெளியில் உட்காந்துருக்கார், பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறாரு, உதவி கேட்டு உட்காந்துருக்கிறார். எல்லோரும் பார்த்துட்டு போகிறாங்க, கொஞ்சம் பேர் காசு போடுறாங்க. அதில் ஒரு மகள் வந்து ஒரு பணத்தை எடுத்து, ஒரு பெரிய தொகையை எடுத்து, உங்களுக்கு இந்த காசு அப்படி சொல்லி ரொம்ப புன்னகையோடு அந்த டப்பாவில் போடுகிற போது, தவறுதலாக அவருடைய கையில் இருக்கிற அந்த மேரேஜ் ரிங் வந்து அதில் விழுந்துருது. அது விலை உயர்ந்த கல் வைத்திருக்கிற ஒரு ரிங். இந்த மனுஷன் எல்லாம் போகிற போது அந்த காசுகளை கொட்டி என்ன பார்க்குற போது, இந்த ரிங் இருப்பதை பார்த்துட்டு அந்த மகள் தான் இந்த தவறுதலாக விட்டு விட்டார் என்று அந்த மகளை தேடுகிறார். அப்போ அந்த மகள் சொன்னது, நான் ஆப்போசிட் சைடில் தான் இருக்கிற ஒரு கன்சர்னில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு செல்கிற அந்த ஒரு கோடு, ஒரு ஒரு சின்ன ஒரு குறிப்பை வைத்து கொண்டு இவர் எதிர்த்தாப்பில் இருக்கிற எதிர்புறமாக இருக்கிற எல்லா ஒர்க்கிங் கன்சர்ன் அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் போய் தேடி அவர் இருக்கிறாரா இருக்கிறாரா என்று தேடி அலைந்து கடைசியில் கண்டுபிடிக்கிறார். இதற்கு இடையில் அவர் என்ன செய்கிறாரு, அதை போய் ஒரு அடகு கடையில் போய் வைத்து விடலாம் என்ற முடிவுக்கு வந்து அதை விலை பேசுகிறார். அப்போது அவங்க சொல்கிறாங்க, இது வந்து ஒரு $4,000 பெருமானம் உள்ள ஒரு நல்ல கல் இது, அதனால் உனக்கு $4,000 தரேன். அவர் உடனே அந்த பணத்தின் மீது ஆசை கொள்ளாமல் என்ன செய்கிறாரு, அதை மீண்டுமாய் அந்த மோதிரத்தை பெற்றுக்கொண்டு இந்த மகளை தேடி கடைசியில் கண்டுபிடித்து அந்த ரிங்கை கொடுக்குறார். அந்த மோதிரத்தை வாங்கி கொண்ட உடனே அந்த மகள் சொல்கிறாள், இந்த ரிங் எவ்வளவு உயர்ந்தது எனக்கு என்று உங்களுக்கு கூட தெரியாது, உயர்ந்த இந்த காரியத்தை மீண்டுமாக என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறீங்க, ரொம்ப நன்றி என்று சொல்லி அவரை அனுப்பிவிட்டு ஒரு யோசனையோடு திட்டம் செய்கிறார். அவர் என்ன செய்கிறார், நெட்டில் போட்டு இப்படி ஒரு இயலாதவர் இப்படி ஒரு நல்ல காரியத்தை செய்தார் என்று எல்லோருக்கும் சொல்லி அவருக்காக பணம் திரட்டி ₹4,000 கொடுக்க பெற்றிருக்கலாம் அந்த மனிதர் நினைத்திருந்தார். ஆனால் இந்த மகள் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே டாலர்ஸ் சம்பாதித்து அந்த கலெக்ட் பண்ணி பொதுமக்களிடமிருந்து அதை கொண்டு வந்து அவரிடத்தில் கொடுத்து அவரை வாழ்த்துவதாக அந்த கதை முடிந்தது. அதாவது அதில் ஒரு செய்தி அவங்க சொல்கிறாங்க, நம்ம செய்யக்கூடிய ஒரு நன்மைத்தனம் வந்து எப்படி திரும்ப அது நமக்கே கிடைக்கிறது என்ற ஒரு. நான் இந்த கதையை பார்க்கிற போது நான் யோசித்த ஒரு விதம், நாமும் அப்படித்தான். இந்த மோதிரத்தை போல் நம்மளும் என்ன செய்தோம், காணாமல் போயிட்டோம். நாம் காணாமல் போய் நிற்கிற போது இந்த கடவுள் என்ன செய்யலை, நம்மளை தூக்கி ஓரமாக போட்டுட்டு அல்லது அவருக்கு தேவைப்பட்ட விதமாக பயன்படுத்தி கொண்டு போகலை. அவர் எப்படி அந்த எளிய மனுஷன் அந்த மோதிரத்தை எடுத்துக்கொண்டு அலைந்து வந்தாரோ, தேடிக்கிட்டு வராரோ அந்த கன்சர்ன் பர்சனை கண்டுபிடிக்க, அதே போல் நாம் துளைத்த ஆசீர்வாதங்களை கூட இந்த கடவுள் நாம் மீண்டும் கண்டெடுப்பதற்காக நம்மை தேடிக்கொண்டே இருக்கிறார். இது ஆண்டவர் நம்மை தேடுகிற போது, நம்மை கண்டடைகிற போது, அந்த மகள் எப்படி ஒரு மகிழ்ச்சியை பெற்றால் அதே போல் ஆண்டவர் நம்மையும் குறித்து மகிழ்ச்சி அடைகிறார், நாம் அந்த சரியான அந்த தொடர்புக்குள்ளே வருகிற போது. ஆகவேத்தான் கடவுளுடைய காரியங்கள் மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாத நிலையில் அது மிகவும் ஆசீர்வாதமானதாக வியப்புக்குரியதாக அமைந்திருக்கிறது. எதற்காக இயேசுசாமி இறங்கி வந்தார், நாம் தொலைத்துவிட்ட ஆசீர்வாதங்கள், தொலைத்துவிட்ட கிருபைக்குரிய காரியங்கள், இந்த மோதிரத்திற்கு ஒப்பான விலை மதிப்பற்ற, அதுதான் வந்து பேசினார். ஒருவன் ஒரு தோட்டத்தில் வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறான், தன்னுடைய தோட்டத்தில் அந்த அயலாருடைய தோட்டத்தில் ஒரு பெரிய புதையலை கண்டுபிடிக்கிறான். அந்த புதையல் என்ன செய்கிறான், அவன் மீண்டும் புதைத்து வைத்து விட்டு ஓடிப்போய் தனக்குரிய எல்லாவற்றையும் விற்று அதை வாங்கி கொள்கிறான். விண்ணரசு புதையலுக்கு ஒப்பாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விண்ணரசினுடைய புதையல் அடையாளம் எது? நம்முடைய ஆத்மா. ஏன் இயேசுசாமி இறங்கி வந்து எல்லாவற்றையும் இழக்க வேண்டும்? இதோ அவர் செய்து காட்டினார், எல்லாவற்றையும் இழந்து உன்னையே காப்பாற்றுறதுக்காக உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆத்மா வெளியேற பெற்ற பொக்கிஷம், அதை இந்த மனுக்குளம் உணர முடியாது தவித்த போது அதை உணர்த்துவதற்காக கல்வாரி மலையில் ஏறி, ஏன் இந்த அறிவாளியான மனுஷன், ஞானம் மிகுந்த மனுஷன், ஏன் இப்படியெல்லாம் ஊருக்கெல்லாம் போதனை பண்ண மனுஷன், ஏன் இப்படி ஒரு இழிவான சாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இவர் அற்புதங்கள் செய்தார், அதிசயங்கள் செய்தார், தப்பிச்சு ஓடி இருக்கலாமே. இவர் நினைச்சிருந்தார்ன்னு சொன்னால் எல்லாருடைய கண்களையும் குருடாக்கி இருக்கலாமே. ஏன் அப்படி செய்யவில்லை என்பது அநேகருக்கு உரிய கேள்வியாக இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படியெல்லாம் செய்யலை. அவர் சிலுவையில் ஏறி நின்று ஒரு படத்தை காட்டினார் பாருங்க. இப்போ அவர் சொல்ல வரக்கூடிய ஒரு விஷயம் இது தான், நான் எல்லாவற்றையும் இழந்து உன்னை ஆதாயமாக்கி கொள்ள துடிக்கிறேன். நீ எதை இழந்து உன்னையே நீ ஆதாயமாக்கி கொள்ளப் போகிறாய்? அதான் பைபிளில் சொல்லியிருக்கிறது. லோயாலோ இஞ்ஞாசியார் சவேரியார்கிட்ட சொல்லி சவேரியார் புனிதர் ஆகிட்டார். நீ உலகத்தையே தனதாக்கி கொண்டால், உன் ஆன்மாவை இழந்து போனால் அதனால் உனக்கு கிடைக்கும் பயன் என்ன? இன்றைக்கி நாம் எல்லாத்தையும் ஆதாயமாக்கிக்கிட்டு இந்த ஆத்மாவை இழந்து போனால் அதனால் எனக்கு என்ன கவலை அப்படின்னு ஓடுற நமக்குத்தான் இந்த கதையினுடைய ஆழம், இந்த வேதத்தினுடைய செய்தி, ஆண்டவருடைய வருகையினுடைய அடையாளம். சிந்தித்து பாருங்கள், நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொள்ள இன்னொரு முறை இயேசு வருவார், சிலுவையில் அறையப்படுவார் என்று மட்டும் நினைத்து விடாதீருங்க. அது நடக்கப் போவதே கிடையாது. எவன் ஒருவன் இயேசுவினுடைய அந்த சிலுவை சாவின் மீதும் அவருடைய இரத்தத்தின் மீதும் எவன் ஒருவன் நம்பிக்கை கொண்டு ஆண்டவருடைய வழியிலே நடந்து சிலுவையை சுமந்து அவர் பின்னே வந்து இதோ அவருடைய பாடுகளோடு தன்னை இணைத்து அவருடைய மாட்சியிலே கலந்து கொள்கிறீர்களோ, நாம் விடுதலை அடைவது உறுதி. அந்த விடுதலையை பெற நீங்கள் எதை இழக்க தயாராக இருக்கிறீர்கள்? சிந்திப்போம், ஜெபிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.
தந்திட வருகின்ற